அத்தியாயம் 4 மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மானினால் மயங்கிய மன்னர். பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. பகவத்கீதை 2:22. புகழுடனும் பக்தியுடனும் பாரதத்தினை ஆட்சி செய்து வந்த மாமன்னர் பரதர் ஒரு மானிடம் கொண்ட அதீத பற்றுதலால் மானாக பிறந்து ஒரு பிறவியை வீணடித்த வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தின் 5வது காண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பரதர் என்ற ஒரு அரசர் அறிவி சிறந்த அனுபவம் வாய்ந்த மாமன்னராக ஆட்சி புரிந்து வந்தார். நீண்ட காலம் அவர் ஆட்சி செய்வார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவரோ தனது மனைவி, குடும்பம், நாடு என எல்லாவற்றையும் துறந்து வனவாசம் சென்றார். ஒருவன் தனது வாழ்வின் பிற்பகுதியை தன் உணர்வில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று பாரதத்தின் மாமுனிவர்கள் பரிந்துரைத்து உள்ளனர். அதன்படி பரதர் வனவாசம் மேற்கொண்டார். தனது அரச பதவி நித்தியமானது அல்ல என்பதை மன்னர் பரதர் உணர்ந்திருந்த காரணத்தினால் இறக்கும் வரை அரியணையில் அமர்ந்திருக்க அவர் முயற்சி செய்யவில்லை. ஒருவர் மன்னராக இருந்தாலும் இறுதியில் அவரது உடல் சாம்பலாகவோ புழுக்கள் அல்லது விலங்குகளுக்கு உணவாகவோ மாற வேண்டி உள்ளது. ஆனால் அந்த உடலுக்கு சொந்தமான ஆத்மா அழிவற்றது ஆகும். யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய உண்மையான ஆன்மீக அடையாளத்தினை உணர முடியும். அதன் பின்னர் ஜடவுடல் என்னும் சிறையினுள் ஆத்மா மீண்டும் பந்தப்பட தேவையில்லை. மறுபிறவின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை புரிந்து கொண்ட மன்னர் பரதர் இமயமலையின் அடிவாரத்திலுள்ள உலக ஆசிரமம் என்னும் புனித ஸ்தலத்திற்கு புறப்பட்டார். அங்கே கண்டகி நதிக்கரையில் அந்த முன்னாள் மன்னர் தனிமையில் வாழ்ந்து வந்தார். அரச உடைக்கு பதிலாக மான் தோலை மட்டுமே உடையாக அணிந்தார். அவரது தலைமுடியும் தாடியும் நீளமாக வளர்ந்து சடையானது. தினமும் நதியில் 3 முறை நீராடியதால் அவரது சடைமுடி எப்போதும் ஈரமாகவே இருந்தது. தினசரி காலையில் ரிக்வேத மந்திரங்களை உச்சரித்து பரதர் முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி வந்தார். சூரிய உதயத்தின் போது அவர் பின்வரும் மந்திரத்தை உச்சாடனம் செய்வார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் தூய சத்வகுணத்தில் வீற்றுள்ளார். அவர் பிரபஞ்சம் முழுவதையும் ஒளியூட்டுபவர். தனது பல்வேறு சக்திகளின் மூலம் பௌதிக இன்பத்தை விரும்பும் உயிர்வாளிகளை அவரே பராமரித்து வருகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கக்கூடியவர். பகல் வேளையில் பரதர் பல்வேறு பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து வேத நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷ பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அதன் பின்னரே அவற்றை உண்பார். முன்பு புகழ்பெற்ற மன்னராக உலக ஐஸ்வர்யங்களுடன் இருந்த போதிலும் பௌதிக இன்பத்தின் மீதான அவரது ஆசைகள் அனைத்தும் தவ வலிமையினால் தற்போது அழிந்துவிட்டன. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய சுழற்சிக்கு மூல காரணமாக விளங்கும் பௌதிய ஆசை என்னும் பிணைப்பிலிருந்து அவர் விடுபட்டார். பரமபுருஷரின் மீதான இடைவிடாத தியானத்தினால் பரத மன்னர் ஆன்மீக பரவசத்தின் அறிகுறிகளை உணர ஆரம்பித்தார். அவரது இதயம் பரவசம் எனும் நீரால் நிரப்பப்பட்ட ஏரியை போல் இருந்தது. அவரது மனம் அந்த ஏரியில் நீந்திய போது அவரது கண்களிந்த ஆனந்த கண்ணீர் பெருகியது. ஒரு நாள் பரத மன்னர் நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டு இருந்தபோது நீர் அருந்துவதற்காக ஒரு பெண்மான் அங்கு வந்தது. கருவுற்று இருந்த அந்த மான் நீர் அருந்திக் கொண்டு இருந்தபோது காட்டிலிருந்த சிங்கம் ஒன்று பெருத்த ஓசையுடன் கர்ஜித்தது. மிகவும் அச்சம் கொண்ட மான் நதியை விட்டு தாவி ஓடியது. ஓடும் நதியில் அச்சத்துடன் மான்குட்டி நின்றது. அச்சத்தினால் குறைப்பிரசவம் நிகழ்ந்ததாலும் உடல் தளர்ந்த அந்த மான் ஒரு குகையில் நுழைந்து சிறிது நேரத்தில் இறந்துவிட்டது. மஞ்சள் நிற மான்குட்டி நதியின் நீரில் மிதப்பதைக் கண்ட பரதர் மிகவும் அனுதாபப்பட்டார். நீரிலிருந்து அதனை தூக்கி தாயை இழந்த அனாதை என்பதால் தனது ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். கற்று அறிந்த ஆன்மீகவாதிகளின் கண்ணோட்டத்தில் உடலின் வேறுபாடுகள் பொருளற்றவை. பரதர் தன்னுணர்வு பெற்றவராக இருந்ததால் எல்லா உடல்களும் ஆத்மாவும் பரமாத்மா இருப்பதை அறிந்து எல்லோரையும் சமமாக பாவித்தார். மான்குட்டிக்கு தினமும் பசுமையான புற்களை கொடுத்து அதனை வசதியாக வைக்க முயற்சி செய்தார். இருப்பினும் விரைவாக அவர் அந்த மானிடம் பெரும் பற்றுதலை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தார். மானுடன் உறங்கினார், மானுடன் நடந்தார், மானுடன் நீராடினார், மானுடன் உண்ணவும் செய்தார். பழங்கள், மலர்கள் மற்றும் கிழங்குகளை சேகரிக்க காட்டிற்கு சென்றபோது மானையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார். அதனை தனியாக விட்டுச் சென்றால் அது நாய்களாலோ நரிகளாலோ புலிகளாலோ அடித்து கொல்லப்படலாம் என்று பயந்தார். மான்குட்டி காட்டில் குழந்தை போல தாவி குதித்து விளையாடுவதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். சில நேரங்களில் மான்குட்டியை தோள்களில் வைத்து தூக்கிச் செல்வார். பகலில் அதனை தனது மடியில் வைத்திருப்பார். இரவில் அவர் உறங்கும்போது அந்த மான் அவரது மார்பில் படுத்து ஓய்வெடுக்கும். அந்த அளவிற்கு அவரது இதயம் மானின் மீதான பாசத்தால் நிரம்பி இருந்தது. எப்போதும் மானை வருடி கொடுப்பார். சில நேரங்களில் அதற்கு முத்தமும் கொடுப்பார். இவ்வாறாக அந்த மானின் மீதான பாசத்தினால் பரதர் பந்தப்படுத்தப்பட்டார். மானை வளர்ப்பதில் பற்றுதல் கொண்ட பரதர் படிப்படியாக முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதான தியானத்தை தவிர்த்தார். தன் உணர்வு என்னும் மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்திலிருந்து அவரது கவனம் சிதறியது. தாழ்ந்த உயிரினங்களில் கோடிக்கணக்கான பிறவிகளை கடந்த பின்னரே ஓர் உயிர் வாழிக்க மனித பிறவி கிட்டுவதாக வேதங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த ஜட உலகம் பிறப்பு, இறப்பு, மூப்பு நோய் என்னும் பெருங்கடல் என்றும், மனித உடல் அக்கடலை கடப்பதற்கு ஏற்ற உறுதியான படகு என்றும் ஒப்பிடப்படுகின்றன. வேத நூல்களும் ஆன்மீக குருமார்களும் திறமையான படகோட்டிகள் என்றும், மனித உடலின் வசதிகள் படகினை விரும்பிய இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் தென்றல் காற்று என்றும் ஒப்பிடப்படுகின்றன. இவ்வெல்லா வசதிகளையும் வைத்துக்கொண்டு ஒருவன் தனது வாழ்வை தன் உணர்வுக்காக பயன்படுத்தி கொள்ளாவிடில் அவன் ஆன்மீக தற்கொலை செய்து கொண்டவன் ஆவான். மேலும் விலங்கின் உடலில் மீண்டும் பிறவி எடுக்கும் அபாயத்திற்கு அவன் உள்ளாகிறான். இக்கருத்துக்களை எல்லாம் அறிந்திருந்த போதிலும் என்னிடம் தஞ்சமடைந்துள்ள இந்த மானை எப்படி என்னால் புறக்கணிக்க முடியும்? இஃது எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தாலும் இதனை நான் அலட்சியப்படுத்த முடியாது. இஃது எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தாலும் இதனை நான் அலட்சியப்படுத்த முடியாது. என்னிடம் சரணடைந்த ஆதரவற்ற நபரை புறக்கணிப்பது பெருங்குற்றம் என்று பரதர் தன்னுள் நினைத்து கொண்டார். ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது பரதர் வழக்கம் போல பகவானை நினைப்பதற்கு பதிலாக மானை நினைக்க ஆரம்பித்தார். தியானம் செய்வதை நிறுத்திவிட்டு மான் எங்குள்ளது என்று சுற்றிலும் தேடி பார்த்தார். ஆனால் மானை காண முடியவில்லை. பணத்தை இழந்த கஞ்சனை போல் அவரது மனம் தவித்தது. ஆசனத்திலிருந்து எழுந்து தனது ஆசிரமம் முழுக்க தேடினார். ஆனால் அந்த மான் எங்கும் காணப்படவில்லை. பணத்தை இழந்த கஞ்சனை போல் அவரது மனம் தவித்தது. ஆசனத்திலிருந்து எழுந்து தனது ஆசிரமம் முழுக்க தேடினார். ஆனால் அந்த மான் எங்கும் காணப்படவில்லை. எனது மான் எப்போது திரும்பி வரும்? புலிகளிடமிருந்தும் மற்ற விலங்குகளிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்குமா? எனது தோட்டத்தில் அது நடந்து செல்வதையும் பசுமையான புற்களை உண்பதையும் நான் எப்போதும் மீண்டு காண்பேன் என்று பரதர் எண்ணினார். பகல் பொழுது தேயத் தொடங்கியது. மான் திரும்பி வரவில்லை. பரதர் கவலையில் மூழ்கினார். எனது மானை நாயோ நரியோ தின்றிருக்குமோ? கொடிய பன்றிகளின் கூட்டத்தாலோ தனியாக தெரியும் புலியினாலோ அது தாக்கப்பட்டு இருக்குமோ? சூரியன் இப்போது அஸ்தமித்து கொண்டுள்ளான். தனது தாயின் மரணத்திற்கு பிறகு என்னையே நம்பியிருந்த அந்த அப்பாவி மிருகம் இன்னும் திரும்பி வரவில்லையே. மிருதுவான இளம் கொம்புகளை வைத்து தன்னுடன் அந்த மான் எவ்வாறு விளையாடும் என்பதை பரதர் நினைவு கூர்ந்தார். சில நேரங்களில் பரதரின் வழிபாட்டையோ தியானத்தையோ அந்த மான் இடையூறு செய்யும். அப்போது அவர் எரிச்சலடைவது போல் நடித்து அதனை விரட்டுவார். அதனால் அச்சங்கொண்டு அஃது உடனடியாக சற்று தொலைவில் சென்று அமைதியாக அமர்ந்து கொள்ளும். இவை எல்லாவற்றையும் அவர் நினைத்து பார்த்தார். எனது மான் சின்னஞ்சிறி இளவரசன் போன்றவன். அவன் எப்போது திரும்பி வருவான்? எப்போது அவன் எனது புண்பட்ட நெஞ்சத்திற்கு அமைதியை தருவான்? தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் மானின் காலடி தடங்களை வைத்து அதனை தேடி நில ஒளியில் புறப்பட்டார். அந்த மான் எனக்கு மிகவும் பிரியமானது என்பதால் எனது சொந்த மகனை இழந்து விட்டது போல் நான் வருந்துகிறேன். பிரிவு என்னும் தகிக்கும் காய்ச்சலால் கொழுந்துவிட்டு எரியும் காட்டின் நடுவில் இருப்பது போல் உணர்கிறேன். துயரத்தால் என் மனம் தீப்பற்றி எரிகிறது என்று ஒரு பித்தனை போல் அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அபாயகரமான காட்டுப்பாதையில் பரதர் இழந்த மனை கவலையுடன் தேடிச் சென்றபோது திடீரென்று கீழே விழுந்து பலத்த காயமுற்றார். மரணப்படுக்கையில் வீழ்ந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த அந்த மான் அவருக்கு முன்பாக தோன்றியது. பரதரின் அருகில் ஒரு பாசமுள்ள மகனைப் போல் அமர்ந்து அவரை உற்று நோக்கியது. இவ்வாறாக மரணத் தருவாயில் மன்னரின் மனம் மானின் மீது முற்றிலும் ஊழியது. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான் என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம். 8வது அத்தியாயம் 6வது பதம். மன்னர் பரதர் மானாக பிறத்தல். மன்னர் பரதர் தனது அடுத்த பிறவியில் ஒரு மானின் உடலினுள் பிரவேசித்தார். உயிர்வாளிகள் தமது முந்தைய பிறவியினை பெரும்பாலும் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. இருப்பினும் தான் அடைந்த ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணத்தினால் மன்னர் பரதர் மானின் உடலில் இருந்த போதிலும் தான் அவ்வுடலில் பிறந்ததற்கான காரணத்தை அறிந்து இருந்தார். நான் எவ்வளவு முட்டாளாக இருந்து விட்டேன், தன்னுணர்வு பாதையிலிருந்து விழுந்து விட்டேனே, குடும்பத்தினரையும் தேசத்தையும் துறந்து தியானம் செய்வதற்காக வனத்தில் புனிதமான ஒரு தனியிடத்திற்கு சென்று அகிலத்தின் தந்தையான பகவானை எப்போதும் தியானித்து வந்தேன். ஆனால் எனது முட்டாள்தனத்தால் ஒரு மானின் மீது பற்று வைத்தேனே, அப்பற்றுதலால் இவ்வுடலை பெற்றுள்ளனே. என்னுடைய தற்போதைய நிலைக்கு என்னை தவிர வேறு யாரையும் நான் பழிக்க முடியாது என்று அவர் வருந்த தொடங்கினார். மானாக இருந்த போதிலும் மதிப்பு வாய்ந்த நற்பாடத்தை கற்றுக்கொண்டதால் பரதர் தன் உணர்வு பாதையில் தொடர்ந்து முன்னேறினார். அனைத்து பௌதிய பற்றுதலிலிருந்தும் விடுபடத் தொடங்கினார். சாறு நிறைந்த பசுமையான பொருட்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தனது கிளைக்கொம்புகள் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பது குறித்து துளியும் கண்டுகொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து இதர மான்களின் சங்கத்தை தவிர்த்தார். தான் பிறந்த காலஞ்சர மலைப்பகுதியில் தனது தாயை தொடர்ந்தார். முற்பிறவியில் தியானத்தினை பயிற்சி செய்த புலக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். இம்முறை பரமபுருஷ பகவானை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார். மிகச்சிறந்த முனிவர்களும் சாதுக்களும் வசித்த குடிகளுக்கு அருகில் தங்கினார். பௌதிகவாதிகளுடனான எல்லா தொடர்புகளையும் தவிர்த்து உலர்ந்த இலைகளை மட்டும் உட்கொண்டு எளிமையாக வாழ்ந்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா அறிவிற்கும் தோற்றுவாய். அவரே எல்லா உயிர்வாளியின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா. அவர் அழகாகவும் அனைவரையும் வசீகரிப்பவராகவும் உள்ளார். அவர் தெய்வீகமான அன்பு தொண்டில் நான் நித்தியமாக ஈடுபட்டு இருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு தலை வணங்கியபடி நான் இந்த உடலை விட்டு வெளியேறுகிறேன் என்ற பிரார்த்தனை மரண நேரம் வந்தபோது மானின் உடலிருந்து பரதர் முன்வைத்தார். ஜடபரதின் வாழ்க்கை. மன்னர் பரதர் தனது அடுத்த பிறவியில் தூய்மையான பிராமண பூஜாரியின் குடும்பத்தில் பிறந்தார். அப்போது அவர் ஜடபரதன் என்று அழைக்கப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அவர் தனது முந்தைய பிறவிகளை நினைவில் வைத்து இருந்தார். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன என்று பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் 15வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதை நாம் காண்கிறோம். ஜடபரதர் வளர்ச்சி பெற்றபோது தனது நண்பர்களிடமும் உறவினரிடம் மிகுந்த அச்சம் கொண்டார். ஏனெனில் அவர்கள் பௌதிகத்தில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாகவும் ஆன்மீக முன்னேற்றத்தில் துளியும் ஆர்வம் அற்றவர்களாகவும் இருந்தனர். அவர்களுடன் பழகினால் மீண்டும் விலங்காக பிறவி எடுத்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அவர் எப்போதும் கவலையுடன் இருந்தார். இதனால் மிகவும் அறிவாளியாக இருந்த போதிலும் அவர் ஒரு பித்தனை போல் நடந்து கொண்டார். பௌதிய மக்கள் தன்னிடம் பேசக்கூடாது என்பதற்காக சோம்பேறியாகவும் குருடனாகவும் செவிடனாகவும் இருப்பது போல் நடித்தார். ஆனால் தனக்குள் அவர் எப்போதும் பகவானை நினைத்தபடி அவரது புகழை பாடி வந்தார். இறைவனின் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பாடுவது மட்டும் மட்டுமே பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்ற சுழற்சியிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும். ஜடபரதரின் மீது அவரது தந்தை மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஜடபரதர் ஒரு நாள் பண்டிதராக ஆவார் என்று மனதில் நம்பிக்கை கொண்டிருந்த அவரது தந்தை வேத ஞானத்தின் நுணுக்கங்களை அவருக்கு உபதேசிக்க முயற்சி செய்தார். ஆனால் ஜடபரதரோ தனது தந்தை தனக்கு அறிவுரை வழங்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே முட்டாளை போல் நடந்து கொண்டார். அவரது தந்தை ஏதேனும் ஒரு செயலை செய்யும்படி கூறினால் அதற்கு எதிரான செயலை செய்து வந்தார். ஆயினும் ஜடபரதின் தந்தை தனது மரணகாலம் வரை மகனுக்கு அறிவுரை வழங்க தொடர்ந்து முயற்சி செய்தார். ஜடபரதின் ஒன்றுவிட்ட 9 சகோதரர்கள் அவரை மூளையற்றவர் என்று கருதி வந்தனர். தங்களின் தந்தை இறந்ததும் பரதருக்கு கல்வி கற்றுத்தரும் முயற்சி அவர்கள் கைவிட்டனர். ஜடபரதன் முன்னேறிய ஆன்மீக நிலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரோ உடல் சார்ந்த வாழ்விந்து முற்றிலும் விடுபட்டு இருந்ததால் சகோதரர்கள் தன்னை மோசமாக நடத்துவதை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அவரை நோக்கி வரும் உணவினை அஃது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ருசியாக இருந்தாலும் ருசியற்று இருந்தாலும் ஏற்று உண்பார். முற்றிலும் தெய்வீக நிலையில் இருந்ததால் வெப்பம் குளிர் போன்ற இருமைகளால் அவர் பாதிக்கப்படவில்லை. அவரது உடல் காளைகளை போன்ற உறுதியாக இருந்தது. அங்கங்கள் மிகவும் வலிமையாக காணப்பட்டன. குளிர்காலத்தின் பனி கோடைகாலத்தின் வெப்பம் காற்று மழை என எதற்கும் அவர் கவலைப்படவில்லை. தனது உடலை ஒருபோதும் மறைக்கவில்லை. நீராடாத காரணத்தினால் அவரது உடல் எப்போதும் அழுக்காக இருந்தது. மதிப்புமிக்க நகையினை அழுக்கும் கரியும் மறைப்பது போல் அவரது ஆன்மீக அறிவும் அவரது பேரொளியும் அவரது அழுக்கான உடலினால் மறைக்கப்பட்டு இருந்தன. அழுக்கான கோவணும் கருப்பான பூணுமே அவரது உடை. உபயோகமற்ற முட்டாளாக அவரை கருதிய மக்கள் ஒவ்வொரு நாளும் அவரை அவமானப்படுத்தி புறக்கணித்தனர். ஜடபரதரை ஓர் அடிமையை போன்று கருதிய அவரது சகோதரர்கள் தங்களது நிலங்களில் அவரை கடுமையாக வேலை வாங்கினர். அதற்கு கூலியாக சிறிதளவு ருசியற்ற உணவை வழங்கினர். ஆனால் ஒரு சிறு வேலையை கூட அவரால் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. நிலத்தை சமன் செய்வது மேடு பலங்களை ஏற்படுத்துவது என எந்த வேலையும் அவருக்கு செய்ய தெரியாது. சிறிதளவு நொய் அரிசியும் பதர் அரிசியும் புளுத்த கருகிய தானியங்களையும் பின்னாக்கையும் அவரது சகோதரர்கள் அவருக்கு கொடுத்தனர். ஆனால் ஜடபரதரோ அவற்றை அமிர்தம் போல் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஒருபோதும் வருந்தவில்லை, கோபம் கொள்ளவில்லை. இவ்வாறாக முற்றிலும் தன்னை உணர்ந்த ஆத்மாவாக அவர் நடந்து கொண்டார். ஒருமுறை கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபடும் கூட்டத்தின் தலைவன் ஒருவன் விலங்கை போன்ற மந்த புத்தி கொண்ட மனிதன் ஒருவனை பலி கொடுப்பதற்காக பத்திரகாளியின் கோவிலுக்கு சென்றான். இவ்விதமான பலிகள் வேதங்களில் சொல்லப்படவில்லை என்றாலும் பௌதிக செல்வத்தை பெறுவதற்காக கொள்ளையர்கள் இதுபோன்று செயல்களில் ஈடுபடுவது உண்டு. இருப்பினும் பலி கொடுக்கப்பட இருந்தவன் தப்பிச் சென்று விட்டான். கொள்ளையர்கள் தலைவனின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. தப்பியவனை தேடி கண்டுபிடிக்கும்படி தலைவன் தனது கூட்டத்தினரை ஏவினான். அவர்கள் இரவு முழுவதும் வயல்வெளிகளிலும் காடுகளிலும் தப்பியவனை தேடி அலைந்தனர். அப்போது காட்டுப்பன்றிகளின் தாக்குதலிருந்து பயிர்களை காப்பதற்காக வயல்மேட்டில் அமர்ந்திருந்த ஜடபரதரை அவர்கள் கண்டனர். பலி கொடுப்பதற்கு ஜடபரதர் ஏற்றவர் என்று நினைத்த கொள்ளையர்கள் மிகவும் மகிழ்ந்து அவரை பலமான கயிற்றால் கட்டி காளி கோயிலுக்கு கொண்டு வந்தனர். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனின் பாதுகாப்பில் முழு நம்பிக்கை கொண்டிருந்த ஜடபரதர் அவர்களை எதிர்க்கவில்லை. புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக குரு பின்வருமாறு பாடியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நான் தங்களிடம் சரணடைந்த நித்திய சேவகன். நீங்கள் விரும்பினால் என்னை கொல்லவும் செய்யலாம், காப்பாற்றவும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் நான் தங்களிடம் முற்றிலும் சரணடைந்தவன். கொள்ளையர்கள் ஜடபரதரை நீராட்டி புதிய பட்டாடைகளை உடுத்தி ஆபரணங்களையும் மாலைகளையும் அணிவித்து அலங்கரித்தனர். சுவையான இறுதி உணவை கொடுத்து அவரை உண்ணச் செய்தனர். பின்னர் அவரை காளியின் முன்பாக கொண்டு வந்து பாடல்களாலும் பிரார்த்தனைகளாலும் அவரை வழிபட்டனர். காளி சிலையின் முன்பு ஜடபரதரை அமரச் செய்தனர். பின்னர் திருடர்களில் ஒருவன் தலைமை பூஜாரியின் பொறுப்பை ஏற்று ஜடபரதரின் கழுத்தை வெட்டி அவரது வெதுவெதுப்பான இரத்தத்தை காளிக்கு பானமாக அளிக்கும் பொருட்டு மிகவும் கூரான கத்தியை உயர்த்தினான். ஆனால் காளியினால் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாவப்பட்ட திருடர்களால் கொல்லப்பட ஏற்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாபெரும் பக்தர் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். திடீரென அந்த சிலை வெடித்தது. அதிலிருந்து காளி தோன்றினாள். அவளது உடல் கடும் வெப்பத்தால் தகித்து கொண்டு இருந்தது. கடும் சினம் கொண்ட அவள் சுட்டெரிக்கும் கண்களுடனும் பயங்கரமான வளைந்த பற்களுடனும் தோன்றினாள். அவளது கருஞ்சிவப்பான உருண்ட கண்கள் கனல் தெரித்தது. உலகம் முழுவதும் அழிக்க தயாராக இருப்பது போல் தோற்றமளித்தாள். வழிபாட்டு மேடையிலிருந்து பெரும் சப்தத்துடன் குதித்தாள். வட ஜடபரதரை வெட்டுவதற்காக கயவர்கள் வைத்திருந்த அதே கத்தியை கொண்டு அங்கிருந்த எல்லா கயவர்களையும் அவர்களது தலைவனையும் அவள் வெட்டி கொன்றாள். மன்னர் ரகுகுணருக்கு ஜடபரதன் அறிவுரை. காளி கோவிலிருந்து விடுபட்ட பின்னர் ஜடபரதர் பௌதியத்தில் நாட்டம் கொண்டிருந்த சாதாரண மனிதர்களிடமிருந்து விலகி இங்கும் அங்குமாக அலையத் தொடங்கினார். ஒரு நாள் சௌவீர நாட்டு அரசர் ரகுகுணர் பல்லக்கில் அமர்ந்தபடி கபிலாசிரமத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தார். மன்னரின் பல்லக்கை சுமந்த சேவகர்கள் இக்ஷுமதி நதிக்கரையை அடைந்தபோது பல்லக்கை சுமப்பதற்கு மற்றொரு சேவகன் தேவை என்பதை உணர்ந்து இன்னொரு ஆளை தேட ஆரம்பித்தனர். விரைவில் அவர்கள் ஜடபரதரை கண்டனர். ஜடபரதர் மிகுந்த இளமையுடனும் காளை போன்ற வலிமையுடன் இருந்ததால் பல்லக்கை தூக்குவதற்கு ஏற்றவராக தோற்றமளித்தார். மகாத்மாவான ஜடபரதர் அத்தகைய பணிகளுக்கு உகந்தவர் அல்ல. இருப்பினும் சிறிதும் தயக்கங்கொள்ளாத மன்னரின் சேவகர்கள் பல்லக்கை தூக்கும்படி அவரை வலியுறுத்தினர். ஜடபரதர் எல்லா உயிர்களையும் தனது சகோதரர்களாக பாவித்ததால் பல்லக்கு தூக்கும் பணியை அவரால் சரியாக செய்ய முடியவில்லை. அவர் நடக்கும்போது எறும்புகளின் மீது தனது கால்கள் படாதவர் நின்று தியானித்து நடந்தார். மறுபிறவியின் விதிகளின்படி ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது உடலிருந்து உயர்வான உடலுக்கு முன்னேறுவதற்கு முன்பு அந்த உடலில் குறிப்பிட்ட காலம் இருந்தாக வேண்டும். தனது காலம் முடிவதற்கு முன்பு ஒரு விலங்கு கொல்லப்பட்டால் மீதமுள்ள ஆயுளை கழிப்பதற்காக அந்த ஆத்மா மீண்டும் அதே விலங்கின் உடலுக்கு திரும்பி வர வேண்டும். ஆகவே மற்ற உயிர்களை விருப்பம் போல் காரணமின்றி கொல்லக்கூடாது என்று வேதங்கள் வலியுறுத்துகின்றன. எறும்புகளை பார்த்து நடந்த ஜடபரதரால் மற்றவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. பல்லக்கு தாமதமாக செல்வதற்கான காரணத்தை உணராத அரசர் ரகுகுணர், இங்கு என்ன நடக்கிறது? இதை உங்களால் ஒழுங்காக தூக்க முடியாதா? ஏன் எனது பல்லக்கு இதுபோல் ஆடுகிறது என்று கத்தினார். மன்னரின் அச்சம் தரும் குரலை கேட்டு பயந்த சேவகர்கள் ஜடபரதரே இடையூறுக்கு காரணம் என்பதை கூறினர். உடல் தளர்ந்த முதியோரை போல் பல்லக்கை தூக்கி வருவதாக ஜடபரதன் மீது அரசர் கோபத்துடன் குற்றம் சாட்டினார். ஆனால் தனது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை அறிந்திருந்த ஜடபரதர் தான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்து இருந்தார். அவர் பருத்தவரும் அல்ல, மெலிந்தவரும் அல்ல. உண்மையில் சதை குவியலும் எலும்புகளும் கொண்ட அந்த உடலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயந்திரத்தினுள் அமர்ந்துள்ள ஓட்டுநரை போன்று தான் ஒரு உடலினுள் அமர்ந்துள்ள நித்தியமான ஆத்மா என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அரசரின் கோபமான பழிச்சொற்களால் அவர் பாதிப்படையவில்லை. அரசர் தன்னை கொள்வதற்கு ஆணையிட்டாலும் அவர் அதற்காக கவலைப்பட்டு இருக்க மாட்டார். ஏனெனில் ஆத்மா நித்தியமானது என்றும் அஃது என்றும் கொல்லப்படுவதில்லை என்றும் அவருக்கு தெரியும். உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். ஜடபரதர் அமைதியுடன் முன்பு போலவே பல்லக்கை சுமந்து சென்றார். ஆனால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாத மன்னர், அயோக்கியனே நீ என்ன செய்கிறாய்? நான் உனது தலைவன் என்று உனக்கு தெரியாதா? எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நீ தவறியதால் உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன் என்று கத்தினார். ஜடபரதரோ, எனது அன்பு அரசரே, என்னை பற்றி நீங்கள் கூறியவை அனைத்து உண்மையே. உங்களது பல்லக்கை தூக்குவதில் நான் போதுமான அளவு உழைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அத்து உண்மையே, ஏனெனில் உங்களின் பல்லக்கை நான் தூக்கவில்லையே. எனது உடல் தான் தூக்கி வருகிறது. ஆனால் நானோ இந்த உடல் அல்ல. பருத்த உடலும் வலிமையும் என்னிடம் இல்லை என்று நீங்கள் குறை கூறினீர்கள். அந்த வார்த்தைகள் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இடையிலான வேறுபாட்டை அறியாதவரின் வார்த்தைகள். உடல் பருத்தோ மெலிந்தோ இருக்கலாம், ஆனால் கற்றறிந்தவன் எவனும் உள்ளே இருக்கும் ஆத்மாவை பற்றி இவ்வாறு சொல்ல மாட்டான். என்னை பொறுத்தவரை நான் பருத்தவனும் அல்ல, கனத்த அங்கங்கள் கொண்டவனும் அல்ல. எனவே நான் வலிமையானவன் அல்ல என்று நீங்கள் கூறியது சரியே என்று கூறினார். ஜடபரத மன்னருக்கு தொடர்ந்து அறிவுரை கூற ஆரம்பித்தார். நீங்கள் உங்களை எஜமானர் தலைவர் என்று நினைத்து என்னை அதிகாரம் செய்தீர்கள். ஆனால் இது சரியல்ல, ஏனெனில் இவை அனைத்தும் நிலையற்றவை. இன்று நீங்கள் அரசராகவும் நான் உங்களுக்கு சேவகனாகவும் உள்ளோம். ஆனால் அடுத்த பிரிவில் நமது நிலைமை தலைகளாக மாறலாம். அதாவது நான் உங்களின் அரசனாகவும் நீங்கள் எனது சேவகனாகவும் மாறலாம். பெரும் கடல் அலைகள் வைக்கோல்களை ஒன்றாக சேர்த்து பின்பு அவற்றை தனித்தனியே பிரித்து விடுவதைப் போல நித்தியமான காலம் தனது ஆற்றலால் உயிர்வாளிகளை தற்காலிக உறவின் அடிப்படையில் தலைவன் சேவகன் என்று இணைத்து மீண்டும் பின்னர் மீண்டும் பிரித்து மாற்றி அமைக்கின்றது. ஜடபரதர் தொடர்ந்து கூறினார். எப்படி பார்த்தாலும் யார் தலைவன் யார் சேவகன், ஒவ்வொருவரும் ஜட இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். எனவே யாரும் தலைவனும் அல்ல, யாரும் சேவகனும் அல்ல. ஜட உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும் நாடக மேடையில் நடிகர்களை போன்றவர்கள் என்றும், அவர்கள் ஓர் அதிகாரியின் ஆணைக்கு உட்பட்டு செயல்படுகின்றனர் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. நாடக மேடையில் ஒருவன் தலைவனாகவும் மற்றவன் சேவகனாகவும் நடிக்கலாம். ஆனால் அவர்கள் இருவருமே அவர்களை இயக்கும் நாடக இயக்குனரின் சேவகர்களே. இதே போன்று எல்லா உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணன் சேவர்கள். இவ்வுலகில் காணப்படும் தலைவன் சேவகன் என்னும் பாத்திரங்கள் அனைத்தும் தற்காலிகமானதும் கற்பனையானதும் ஆகும். இவற்றை மன்னர் ரகுவனருக்கு விளக்கிய பின்னர் ஜடபரதர் மேலும் கூறினார். இதற்கு பிறகும் நீங்கள் உங்களை தலைவன் என்றும் என்னை சேவகன் என்றும் நினைத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆணையிடுங்கள். ஆன்மீக விஞ்ஞானத்தில் பயிற்சி பெற்றிருந்த அரசர் ரகுகுணர் ஜடபரதின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தார். ஜடபரதர் மிகச்சிறந்த சாது என்பதை அங்கீகரித்த அரசர் உடனடியாக தனது பல்லக்கிலிருந்து கீழே இறங்கினார். தான் ஒரு பேரரசன் என்ற அவரது எண்ணம் அழிந்தது. புனிதமான ஜடபரதின் திருப்பாதங்கள் தனது தலையை பதித்து பணிவுடன் தரையில் விழுந்து வணங்கினார். சாதுவே, யாருக்கும் தெரியாமல் இவ்வுலகில் நீங்கள் உழவுவது ஏன்? நீங்கள் யார்? எங்கே வசிக்கிறீர்கள்? இங்கு ஏன் வந்தீர்கள்? ஆன்மீக குருவே, நான் ஆன்மீக ஞானம் அறியாதவன். ஆன்மீக வாழ்வில் எவ்வாறு முன்னேறுவது என்று தயவுசெய்து எனக்கு விளக்குங்கள். மன்னர் ரகுவனரின் நடத்தை மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியதாகும். மன்னராக இருப்பவர் உட்பட ஒவ்வொருவரும் ஆன்மீக அறிவை பெறுவதற்காகவும் மறுபிறவிக்கான பக்குவமான செயல் திட்டத்தை உருவாக்குவதற்காகவும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. உயிர்வாளியின் மனம் ஜட ஆசைகளால் நிரம்பியுள்ள காரணத்தால் அவன் இவ்வுலகில் பல்வேறு உடல்களை ஏற்று பௌதிய செயல்களால் விளையும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் என்று ரகுவனருக்கு ஜடபரதர் பதில் கூறினார். இரவில் தூங்கும்போது கனவின் வடிவில் பல்வேறு இன்ப துன்பங்களை மனம் உண்டாக்குகிறது. ஒரு அழகான பெண்ணுடன் மகிழ்ச்சியாக இருப்பதாக கனவு காணலாம். ஆனால் இம்மகிழ்ச்சி ஒரு மாயையே. தன்னை ஒரு புலி துரத்துவதாக கூட கனவு காணலாம். ஆனால் அந்த பயமும் உண்மையானது அல்ல. இதுபோன்று ஜட உடலால் ஏற்படும் இன்ப துன்பம் செல்வங்கள் என யாவும் மனதை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்படுவே. ஒருவன் தனது உண்மையான ஆன்மீக உணர்வை பெறும்போது இவற்றுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை அறிவான். பரமபுருஷ பகவானின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக இதில் வெற்றி பெற முடியும். பரமபுருஷ பகவானின் மீது மனதை நிலைபெறச் செய்து அவருக்கு சேவை செய்யாவிடில் ஜடபரதர் கூறியபடி பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியினுள் மூப்பு நோய் என்னும் சுழற்சியினுள் சிக்கி துன்புறுவது நிச்சயம். பல்வேறு உடல்களை பெறுவதற்கு மனமே காரணமாக அமைகிறது. அந்த உடல்கள் வெவ்வேறு உயிரினங்களின் உடல்களாக அமையலாம். ஒருவன் தனது மனதை ஆன்மீக அறிவை பெறுவதற்கு பயன்படுத்தினால் அவன் உயர்ந்த உடலை பெறுகிறான். ஆனால் ஜட இன்பத்தை பெறுவதில் மனதை பயன்படுத்துவன் இழிந்த உடலை பெறுகிறான் என்று ஜடபரதர் கூறினார். ஜடபரதர் ஒரு விளக்கின் ஒளியுடன் மனதை ஒப்பிட்டார். விளக்கு முறையாக எரியாவிடில் திரி எரிந்து விளக்கில் கரி படிந்துவிடும். ஆனால் விளக்கில் போதிய நெய்யை நிரப்பி திரியை முறையாக எரியச் செய்தால் அதே விளக்கு பிரகாசமான ஒளியை தருகிறது. அதுபோல மனமானது முற்றிலும் ஜட வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டால் அது மறுபிறவி சுழற்சி சிக்க வைத்து முடிவற்ற துன்பத்தை தரும். ஆனால் அதே மனம் ஆன்மீக அறிவை வளர்ப்பதில் பயிற்சி செய்யப்பட்டால் ஆன்மீக வாழ்வின் உண்மையான பிரகாசத்தை பெற்றுத்தரும். அதை தொடர்ந்து ஒரு ஜட உடலுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் வரை அவன் பல்வேறு உடல்களை பெற்று பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். எனவே கட்டுப்படாத மனமே உயிர் வாழ்வின் மிகப்பெரிய எதிரியாகும் என்று கூறிய ஜடபரதர் அவரை எச்சரித்தார். எனதென்பு மன்னரே, கட்டுண்ட ஆத்மா ஜட உடலை ஏற்றுக்கொண்டு இருக்கும் வரை, களங்கமான ஜட இன்பத்திலிருந்து விடுபடாத வரை, தனது புலன்களையும் மனதையும் வெற்றி கொள்ளாத வரை, ஆன்மீக அறிவை விழித்தெழச் செய்து தன்னை அறியும் தளத்திற்கு உயர்வு அடையாத வரை, இந்த ஜட உலகின் வெவ்வேறு உடல்களில் சுற்றும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். மேலும் ஜடபரதர் தனது பூர்வ ஜென்மங்களை மன்னருக்கு தெரிவித்தார். முற்பிரிவில் நான் பரதம் நாட்டின் மன்னராக இருந்தேன். ஜட செயலிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பக்குவமடைந்தேன். பகவானின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் ஆன்மீக கடமைகளை புறக்கணிக்கும் அளவிற்கு ஒரு மான் குட்டியிடம் பற்றுதல் கொண்டேன். மனதின் மீதான எனது கட்டுப்பாடு தளர்ந்தது. மரணத் தருவாயில் அந்த மானை தவிர வேறு எதையும் என்னால் நினைக்க முடியவில்லை. அதனால் அடுத்த பிறவியில் நான் ஓர் மானாக பிறக்க வேண்டி வந்தது. மறுபிறவியின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற விரும்புபவர்கள் தன்னுணர்வு பெற்ற பகவத் பக்தரின் சங்கத்தில் எப்போது ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்த ஜடபரதர் தனது உபதேசங்களை முடித்து கொண்டார். உயர்ந்த பக்தருடன் சங்கம் வைப்பதன் மூலமாக மட்டுமே பக்குவமான அறிவை பெற முடியும். ஜட உலகின் மாய தொடர்புகளை துண்டிக்க முடியும். பகவத் பக்தரின் சங்கத்தை பெறும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்காவிடில் ஆன்மீக வாழ்வின் ஆரம்ப விஷயங்களை கூட அவனால் அறிந்து கொள்ள முடியாது. உயர்ந்த பக்தரின் கருணையை பெற்றவனுக்கு மட்டுமே பரம்பொருள் வெளிப்படுத்தப்படும். தூய பக்தர்களின் சங்கத்தில் அரசியல், சமூகியல் போன்ற விஷயங்களுக்கு இடமில்லை. தூய பக்தரின் சங்கத்தில் பரமபுருஷ பகவானின் திருநாமங்கள், குணங்கள், அவதாரங்கள் மற்றும் லீலைகளை பற்றி மட்டுமே உரையாடப்படும். மறந்து போன ஆன்மீக உணர்வை புதுப்பித்துக் கொள்ளவும் மறுபிறவி எனும் சுழற்சியை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் ஆன்மீக உலகிலுள்ள நித்தியமான வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்வதற்கும் இஃது ஒன்றே சுலபமான வழியும் இரகசியமான வழியும் ஆகும். மாபெரும் பக்தரான ஜடபரதரிடம் உபதேசம் பெற்ற மன்னர் ரகுகுணர் ஆத்மாவின் உண்மையான நிலையை முழுமையாக தெரிந்து கொண்டார். பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் முடிவற்ற சுழற்சியின் மூலமாக தூய ஆத்மாக்களை பந்தப்படுத்தும் உடல் சார்ந்த வாழ்க்கையை அவர் முற்றிலுமாக கைவிட்டார்.